ಶಿರಃ ಕ್ಷಮಾ ಶ್ರುತಿಃ ಶೌಚಂ ಅದ್ರೋಹೋ ನಾತಿಮಾನಿ ಚ ಭವಂತಿ ಸಂಪದಂ ದೈವೀಂ ಅಭಿಜಾತಸ್ಯ ಭಾರತ. ತೃತೀಯೋಯಂ ಶ್ಲೋಕ ಷೋಡಶೆ ಅಧ್ಯಾಯೇ ದೈವಾಸುರ ಸಂಪತ್ ವಿಯೋಗ ನಾಮ ಇತಿ ನಾಮ ಅಸ್ಯ ಅಧ್ಯಾಯಸ್ಯ. ಅತ್ರ ನವಮೇ ಅಧ್ಯಾಯೇ ಯಾ ದೈವೀ ಸಂಪತ್ ಆಸುರಿ ಸಂಪತ್ ಇತಿ ಸೂಚಿತಮಸ್ತಿ ತಸ್ಯ ವಿಸ್ತರಾರ್ಥಂ ಪುನಃ ಅತ್ರ ಪ್ರಾರಭ್ಯತೆ. ಯತಃ ಅನ್ಯತ್ ಸರ್ವಂ ಶಾಸ್ತ್ರಂ ಪಂಚದಶೇ ಅಧ್ಯಾಯೇ ಸಮಾಪಿತಂ. ಅತಃ ತತ್ರ ಪ್ರಸಂಗಾತ್ ಯದುಕ್ತಂ ತಸ್ಯ ಸಮಾಧಾನಂ ವಿಸ್ತಾರಃ ನೋಕ್ತಃ ಇತಿ ಕೃತ್ವಾ ಅತ್ರ ವಿಸ್ತೃತತಯಾ ತತ್ ಪ್ರತಿಪಾದ್ಯತೆ. ತತ್ರ ಪ್ರಥಮತಃ ದೈವೀ ಸಂಪದೇವ ಶ್ಲೋಕತ್ರಯೇಣ ಉಚ್ಯತೆ. ಪ್ರಥಮತಃ ದೈವೀ ಸಂಪತ್ ಆದಾನಾಯ ಉಪಯುಜ್ಯತೆ. ನಿರಾಕರಣಾಯ ರಾಕ್ಷಸಿ ಸಂಪತ್ ಆಸರಿ ಸಂಪತ್ ಉಪಯುಜ್ಯತೆ. ತತ್ರ ದೈವೀ ಸಂಪತ್ ಕೀದೃಶಃ ಇತಿ ಚೇತ್ ಕೀದೃಶಮಿತಿ ಚೇತ್ ಉಚ್ಯತೆ ಅಭಯಂ ತತ್ವ ಸಂಶುದ್ಧಿ ಜ್ಞಾನಯೋಗ ವ್ಯವಸ್ಥಿತಿ ದಾನಂ ದಮಶ್ಚ ಯಜ್ಞಶ್ಚ ಸ್ವಾಧ್ಯಾಯ ತಪ ಆರ್ಜವಂ ಇತಿ ಪ್ರಥಮೇನ ಶ್ಲೋಕೇನ ಕೇಚನ ಗುಣಾಃ ಪ್ರತಿಪಾದಿತಃ. ತದನಂತರಂ ತಾವತ್ ಅಹಿಂಸಾ ಸತ್ಯಂ ಅಕ್ರೋಧಃ ತ್ಯಾಗಃ ಶಾಂತಿಃ ಅಪೈಶುನಂ ದಯಾ ಭೂತೇಶ ಅಲೋಲತ್ವಂ ಮಾರ್ದವಂ ಹ್ರೀಃ ಅಚಾಪರಂ ಇಕಿತಿ ಏಕಾದಶ ಗುಣಾಃ ಪ್ರತಿಪಾದಿತಾಃ ಸಂತಿ. ತತ್ರ ಏಕಾದಶ ಗುಣಾಃ ಅಸಾಧಾರಣ ಧರ್ಮಃ ಬ್ರಾಹ್ಮಣಸ್ಯ ಏಕೈಕಸ್ಯಾಪಿ ಬ್ರಾಹ್ಮಣಸ್ಯ ಇಮೇ ಗುಣಾಃ ಆವಶ್ಯಕಃ ನೋ ಚೇತ್ ಬ್ರಾಹ್ಮಣ್ಯಮೇವ ಹೀಯೇತ. ಅತಃ ಪ್ರಥಮತಃ ಅಸಾಧಾರಣ ಧರ್ಮಃ ಬ್ರಾಹ್ಮಣೇ ಭವಿತವ್ಯಃ ಧರ್ಮಃ ಅಕ್ರೋಕ್ತಃ ಅಹಿಂಸಾ ಸತ್ಯಮ ಕ್ರೋಧಃ ಇತ್ಯಾದಿ. ತದನಂತರಂ ದೈವೀ ಸಂಪತ್ ಇತಿ ಯದ್ ಆರಬ್ಧಂ ತೇಷಾಂ ಅವಶಿಷ್ಟಃ ಗುಣಃ ಅಸ್ಮಿನ್ ಶ್ಲೋಕೆ ಉಚ್ಯಂತೆ ತೇಜಃ ಕ್ಷಮಾ ಧೃತಿಃ ಇತಿ ಗುಣತ್ರಯಂ. ಏತತ್ ಸರ್ವಂ ಕ್ಷತ್ರಿಯಸ್ಯ ಅಸಾಧಾರಣಃ ಧರ್ಮಃ ತೇಜಃ ಕ್ಷಮಃ ಧೃತಿಃ ಇತಿ. ಅನಂತರಂ ಶೌಚಃ ಅದ್ರೋಹಃ ಇತಿ ಗುಣದ್ವಯಂ ಇಮೌ ಗುಣೌ ವೈಶ್ಯಸ್ಯ ಅಸಾಧಾರಣ ಧರ್ಮ ನಾತಿಮಾನಿತ ಇತಿ. ತತ್ರ ಅಂತ್ಯಜಸ್ಯ ಅಸಾಧಾರಣ ಧರ್ಮ ಭವಂತಿ ಸಂಪದಂ ದೈವೀಂ ಅಭಿಜಾತಸ್ಯ ಭಾರತ. ಯಃ ದೈವೀ ಸಂಪದಂ ಅಭಿಜಾತಃ ಯಃ ವರ್ತತೆ ತಸ್ಯ ಇಮೇ ಗುಣಾಃ ಅವಶ್ಯಂ ಭವಿಷ್ಯಂತಿ ಇತಿ. ದೈವೀ ಸಂಪತ್ ಅತ್ರ ಪರಿಸಮಾಪಿತ ಅಸ್ತಿ. ಅತ್ರ ಅಸ್ಮಿನ್ ಅಸ್ಯ ಶ್ಲೋಕಸ್ಯ ಭಾಷ್ಯಂ ಅಧುನಾ ಪಶ್ಯಾಮಃ. ಕಿಂಚ ತೇಜಃ ಇತಿ ಮೂಡಾವದ ಶ್ಲೋಕಂ ಪೈನಾರಾಧ್ಯಾಯತ್ರ ದೈವೀ ಸಂಪತ್ ವಿಭಾಗ ಯೋಗಂ ಅನ್ನು ಪೇರು. ದೈವೀ ಸಂಪತ್ ರಾಕ್ಷಸಿ ಸಂಪತ್ ಆಸುರಿ ಸಂಪತ್ ಮೂಡ ಸಂಪತ್ತುಗಳ ಒಂಬದಾವಧ್ಯಾಯತ್ರ ಸೂಚನೆ ಪಣ್ಣಿ. அதற்கு பிறகு பிரசக்தானுப்பிரசக்தமாக வரக்கூடியதான விபூதிகள் விபூதி விஸ்தாரம் இவை எல்லாம் சொல்லி விபூதியை காட்டி அதுக்கப்புறம் பன்னெண்டாம் அத்தியாயத்துல பக்தி யோகத்தை சொல்லி பதிமூணாம் அத்தியாயத்துல க்ஷேத்திர க்ஷேத்ரஜ்ஞ ஸ்வரூபத்தையும் சொல்லி அதுக்கப்புறம் குணாதீத லட்சணம் பதினாலாம் அத்தியாயத்துல சொல்லி பதினஞ்சாயிரத்துல சாஸ்திரத்தை முடிச்சுட்டார். இவ பதினாறாம் அத்தியாயத்துல அந்த ஒன்பதாம் அத்தியாயத்துல சொல்லி விட்டு போனதான விஷயங்களை சொல்லணுங்கிறத ஆரம்பிச்சு அங்க இருக்கக்கூடியதான தெய்வ சம்பத்துன்னா என்ன, ராட்சசி சம்பத்துன்னா என்ன, ஆசிரிய சம்பத்துன்னா என்ன, தெய்வீ சம்பத்தை நீங்க கொள்ளணும், ஆசிரிய சம்பத்து அதுக்கப்புறம் ராட்சசி சம்பத்தை நீங்க தள்ளணும் அப்படின்னு தெய்வீ சம்பத்தை கொள்வதற்காகவும் ஆசிரிய சம்பத்தை தள்ளுவதற்காகவும் சொல்லியிருக்க. இப்ப இந்த தெய்வீ சம்பத்துன்னா என்ன அப்படியே நமக்கு சந்தேகம் வந்தா அபயம் சத்த சம்சுத்தின்னு ஆரம்பிச்சு சில குணங்களை சொன்னார். அதுக்கப்புறம் நேற்று சில குணங்களை பார்த்தோம். அவையெல்லாம் பிராமணருக்கு அசாதாரணமான குணங்கள். அஹிம்சா சத்தியம குரோதா தியாகா சாந்தி அபயிசுத்தம் சொல்றதெல்லாம் எல்லாம் யாருக்கும் பிராமணனுக்கு இருக்க வேண்டியது. ஹிம்சை இல்லாம இருக்கிறது, உண்மையை பேச வேண்டியது, குரோதம் இல்லாம இருக்க வேண்டியது, தியாகம் பண்ண வேண்டியது, சாந்தியா இருக்க வேண்டியது, யாரிடத்துல ஒருத்தருக்கு இன்னொருத்தருடைய தப்ப எடுத்து சொல்லாம இருக்க வேண்டியது, தயையோட இருக்க வேண்டியது, பிரபோதங்கள் இடத்துல இந்திரிய லௌல்யம் இல்லாம இருக்கணும், மிருதுவாக பேசணும், வெக்கத்தோட இருக்கணும், சாபல்யம் இருக்கப்படாது, கை காலையும் அனாவசியமா ஆட்சிந்து இருக்கப்படாது அப்படிங்கிற அம்சங்கள்ல சொன்னார். அதற்கு பிறகு இதே போலயே இன்னும் சில தர்மங்கள் இருக்கப்பா, அவைகள் என்னன்னு தேஜஹமாதி. இது ஒரு செட்டு. இதுக்கு முன்னாடி சொன்னதான போன ஸ்லோகத்தில் இருந்த 11 குணங்களும் அசாதாரணமாக பிராமணன் இடத்துல அவசியம் இருக்க வேண்டியது. இந்த இடத்துல இருக்கக்கூடியதான 3 குணங்கள் இருக்க பார்த்தீங்களா, தேஜஹா க்ஷமா த்ருதிங்கிறது, இது க்ஷத்ரியின் இடத்துல இருக்க வேண்டிய குணங்கள். சௌஜஹா அத்ரோஹா, இது வைஷ்யன் இடத்துல இருக்க வேண்டிய குணங்கள். நாசி மாணிகா, இது அதுக்கப்புறம் அந்தியத்தில் இடத்துல இருக்க வேண்டிய குணங்கள். பவந்தி சம்பதம் தெய்வீம் அபிஜாதஸ்ய பாரதா, இப்படி இருக்கிற காலத்துல தெய்வீ சம்பத்தை யாருக்கு இருக்கோ அவர்களும் இந்த குணங்கள்லாம் நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு இப்ப முதல்ல நமக்கு சொல்றார். அதுல முதல்ல பாஷ்யம் பார்ப்போம். தேஜஹா கிஞ்ச தேஜஹா இது, தேஜஹான்னா பிராகல்யம் த்வக்கதா தீப்தி. தேஜஸ்ன்னு சொன்னா அந்த மனுஷன் பாருங்க சார், பார்க்கும்போது என்ன தேஜஸ் சொல்றது அப்படின்பா. இந்த தேஜஸ்ல நம்ம சாதாரணமா என்ன நினைச்சிருக்கோம், இந்த எக்ஸ்டர்னலா தோல்ல இருக்கக்கூடியதான ஒரு மினுமினுப்ப தேஜஸ்ன்னு நினைச்சிருக்கோம். சாதாரணமா என்ன நினைச்சிருக்கா, நல்ல தேஜஸா இருந்துட்டு இருக்கா அப்படின்னு என்ன அர்த்தம், மேல இருக்கக்கூடியதான தோலானு மினுமினுச்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்ற. ஆனா அது இங்க விவட்சிதம் இல்லை. சில கவிகள்லாம் அப்படி உபயோகப்படுத்துறது உண்டு, தேஜஸ் ஓஜஸ்ன்னு ரெண்டு. இந்த தேஜஸ்ங்கிற பதத்துக்கு அவ இப்படி ஒரு அர்த்தத்தை சொல்ற, மனுஷால பார்த்ததுமே அந்த சரீரத்துக்கு மேல இருக்கிற தோல்ல ஒரு லாவண்யம் இருக்கு, அந்த லாவண்யத்தை தான் நம்ம தேஜஸ்ன்னு சொல்றோம் அப்படின்னு, தேஜோமயமா இருக்க அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா அந்த தேஜஸை பத்தி இங்க சொல்லல. அப்ப இங்க தேஜஸ்ங்கிற பதத்தினால உங்களுக்கு என்ன அர்த்தம் வேணும், த டேஷிங் நேச்சர். யாராவது எது வந்தாலும் டக்குனு முன்னால வந்து சொல்றான் பாத்தீங்களா, அது தேஜஸ்ன்னு பேரு, டேஷிங் நேச்சர். எது வந்து சொன்னாலும் முதல்ல எடுத்து முன்னால வர்றா பாத்தீங்களா, அது டேஷிங். அதான் பிராகல்பியம், பிராகல்பியம் அதான். அதுக்கப்புறம் இது க்ஷத்ரிய இடத்துல அவசியம் இருக்க வேண்டியது, குவிக் டெசிஷன் அண்ட் குவிக் ஆக்ஷன் எல்லாம் வேணும். க்ஷமா, அடுத்தது என்ன க்ஷமா, க்ஷமான்னா என்ன சுவாமி, ஆக்ரஷ்டஸ்ய தாடிதஸ்யவா அந்தர்விக்ரியா அனுஸ்பத்தி. யாராவது வெஷாலோ அல்லது அவதூறாக பேசினாலோ அவனுக்கு மனசுல ஒரு சேஞ்சு, ஒரு மாறுதலே ஏற்படாம இருக்கணும், இதான் க்ஷமாங்கிற அர்த்தம். க்ஷமான்னா பொறுமேன்னு அர்த்தம் வச்சுருக்கோம். பொறுமைங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம், யாராவது தனக்கு அபகாரம் பண்ணினாலோ அல்லது 4 பேரத்துல வச்சாலோ அவன் அவனுடைய மனசிலேயே மாறுதல் ஏற்படாம இருக்கணும், அதுக்குதான் பொறுமைன்னு. ஏன் சார் இப்படி சொல்ற சார், மனசுல மாறுதல் ஏற்பட்டா அதை அடக்கின்றான்னு சொல்லுங்களேன்னு அது கீழே சொல்லிட்டேன் பார்த்தேன். அக்ரோதகாங்கிற ஒரு பதம், அக்ரோதகாங்கிறதுக்கு வியாக்கியானம் பண்ணும் பொழுது என்ன சொன்னோம், உற்பத்தாயாம் விக்ரியாயாம் பிரசமனம் அக்ரோதா. அவன் மனசுல மாறுதல் ஏற்படுமையானால் அந்த மாறுதலை அடக்கி கொள்வதற்கு அக்ரோதம் முடிவு. சார் நமக்கு கோபம் டக்கர் வந்துடுது, உலக ஆட ஆரம்பிச்சுடுது, கண்ணு சிவக்க ஆரம்பிச்சது, அப்படி இருந்தாலும் அதை அடக்கிட்டு சாதாரணமா இருக்க பார்த்தா இதுக்கு அக்ரோதம்னு பேர். பொறுமையில என்ன அர்த்தம்னு, ஒரு விதமானமாக அவன் இடத்துல ஏற்படவே இல்லை, அப்படி இருந்தால் பொறுமை. சோ பொறுமைக்கும் அக்ரோதத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இந்த அக்ரோதம்ங்கிறது வந்து பிராமணர் இடத்துல இருக்க வேண்டியதான அசாதாரண தர்மம், சோ அவனுக்கு கோபம் வந்த போதிலும் அந்த கோபத்தை அடக்கேண்டு இருக்கணும். அவன் கோபமே வரப்படாது சத்திரியனுக்கு. ஏன் அப்படி சமான்னு சொல்லிட்டு இருக்க, தன்னுடைய மனசுல இருக்கக்கூடியதான எண்ணத்தை யாருக்கும் எப்பொழுதும் காட்டாமல் இருக்கணும். ஒரு ராஜாவா இருக்கிறவன், ராஜாவனுடைய லட்சணம் என்ன, சிரிச்சு பேசிட்டே இருப்பார். உங்களுக்கு வெளியில வந்து உத்தியோகம் இல்ல போயிட்டுவாங்களாம். ராஜாவனுடைய தர்மம் அது, ராஜ தர்மம். தான் மனசுல என்ன கருதி கொண்டிருக்காருங்கிறது யாருக்கும் தெரியப்படாது. மந்திரிக்கும் தெரியப்படாது, பக்கத்துல யாருக்கும் தெரியப்படாது. ராஜாவனுடைய மனசுல என்னென்ன ஓடுறதுங்கிறத அவனுடைய முக பாவங்கள்னாலேயோ சரீர விநியாசங்கள்னாலேயோ மற்றவர்களுக்கு தெரியப்படாது. அப்படி இருக்கணும்னா அவன் எப்படி இருக்கணும், தீரோதார்த்த நாயக்கனா இருக்கணும். அதனால அவன் மனசுல எது வந்தாலும் அதை தொடப்படாது. அவன் எப்படி நிஜமோ அப்படித்தானே தவிர, எப்படி நியாயமோ அப்படிதான் நடந்துக்கணும். தான் இந்த ராஜ்யத்துல இருக்கக்கூடியதான ஒரு தர்ம தேவத்தையே அவன் தன்னை நடந்துக்கணும். வெச்சாலோ அல்லது வேற ஏதாவது அவமானம் பண்ணினாலோ அதனால அவன் ஒரு சேஞ்சும் ஏற்படுவிடாது. அவன் ராஜாவைத்தானே இருக்கிறான், நாங்கள் தர்ம தேவத்தையாச்சு அப்படின்னு இருக்கிறோம். இன்னொருத்தர விஷயம் நம்ம கவலைப்படுறோமா, அந்த மாதிரி இருக்கணும். அதனால இது சம கீழே சொன்னது அக்ரோதம். அக்ரோதம்ங்கிறது சாதாரணமாக எல்லா மனுஷாலத்தையும் இருக்க வேண்டியது. மனசுல கவலை வருமையானால் அதை போக்கிக் கொள்ள வேண்டியது அக்ரோதம். ஆனா மனசுல ஒரு மாறுதலே ஏற்படாமல் காப்பாற்றிக் கொள்றதுங்கிறது க்ஷமா. அதான் சொல்றார், க்ஷமா ஆக்ருஷ்டத்ய தாடிதத்யவா அந்த விக்ரியா அனுஸ்பத்தி. அந்த தனக்குள்ளேயே விக்ரியா அனுஸ்பத்தி, மாறாமல் ஒரு மாறுதலும் இல்லாமல் இருக்கிறது. உற்பத்தாயாம் விக்ரியாயாம் பிரசமனம் அக்ரோதா. அது உள்ள மாறுதல் ஏற்பட்டால் அதை மறைச்சு வைக்கிறது, அதை குறைக்கிறதுங்கிறது அக்ரோதா இத்யவோஜாமா. ஆகையால் பாஷ்யத்துல சின்ன சின்ன விஷயங்களா இருந்தாலும் அது எப்படி டூப்ளிகேஷன் இல்ல மாறுதல் இல்ல அப்படிங்கறத சொல்றார். இத்தம் க்ஷமாயா அக்ரோதஸ்ய ச விசேஷ. இப்படி பொறுமைக்கும் அக்ரோதத்துக்கும் ரெண்டு பதங்களுக்கு வித்தியாசம். அதனால சொன்னதையே சொன்னார் சார் பகவத்கீதையில, சொல்லப்படாது. நிறைய இடத்துல சொல்லலாம், இருந்தாலும் இந்த ஒரே இடத்துல பக்கத்து பக்கத்துல சொல்லலை. பிறகு திருதிஹி, அடுத்தது திருதிஹிங்கிறதுல என்ன அர்த்தம், தேகேந்திரியேஷு அவசாதம் பிராப்தேஷு சத்ய பிரதிஷேதக அந்தக்கரண விருத்தி விசேஷ. சரீரம் சோர்ந்து போயிடுச்சுதான், ரொம்ப வேலை செஞ்சு புலன்கள்லாம் வேண்டாம் படுத்துக்கோன்னு சொல்றது சார். அது போல இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஜென்ரலா கப் காபி சாப்பிட்டு இருந்துக்கிறோம். காபி சாப்பிட்டதும் ஒரு ஒரு புத்துணர்ச்சி வந்தா போல ஒரு மனுஷனுக்கு எண்ணம். ஆனா அவைகள் இல்லாமலேயே மனுஷனுக்கு ஒரு தைரியத்தினால வரணும். அதான் சொல்றார் திருதின்னு என்ன, தேகேந்திரியேஷோ சரீரமோ புலன்களோ அவசாதம் பிராப்தேஷோ சோர்ந்தடைந்த காலத்தில் சத்திய பிரதிஷேதக சார் நாமெல்லாம் இப்படி இருக்கப்படாது அப்படின்னு நினைச்சுட்டு அந்தக்கரண விருத்தி விசேஷா நம்ம தைரியமா இருக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சு அத தைரியத்தை வரவழைத்துக் கொள்றான். ஏன்னா எந்த தைரியம் வந்த பிறகு உத்தம்பிதானி கரணானி, மறுபடியும் ரெஜுவனேட் ஆகி அந்த கரணங்கள் எல்லாம் தேகத்தை நாவசீதந்தி, மறுபடியும் ரெஸ்ட் எடுத்துப்போம் அப்படின்னு சரீரம் போகல. அதனால ஒரு மனுஷனுக்கு சரீரத்துல கவலையோ அல்லது சோர்வோ ஏற்பட்டால் மனசுனால அது அப்படி இல்லை நம்ம எடுக்கப்படாது அப்படின்னு ஒரு தைரியத்தோட ஆரம்பிக்கிற பட்சத்துல மறுபடியும் இப்படி பண்றானே அதுக்குத்தான் துருதின்னு. இந்த தைரியத்தை அப்பப்பா வரவழைக்கப்படும். இப்படி தேகா க்ஷமா துருதி இந்த மூணும் சத்ரியனிடத்துல இருக்க வேண்டியதான அசாதாரணமான தர்மங்கள். அதற்கு பிறகு சௌச்சம் அத்ரோஹா, சௌச்சம்னு ஒண்ணு அத்ரோகான்னு ரெண்டு. இந்த ரெண்டு தர்மங்களும் வைத்திய நடத்துல இருக்க வேண்டியது. இந்த சௌச்சம்னு என்ன சார், சௌச்சம் த்விவிதம், சௌச்சம் ரெண்டு விதமான சௌச்சங்கள். என்னது, மிருஜலகிரதம் பாஹ்யம், ஜலத்தினாலையும் மண்ணாலையும் இந்த மேல இருக்கக்கூடியதான தோலை நீட்டா வச்சுக்கலாம் பார்த்தெல்லாம் தேய்ச்சுண்டு. அதான் ஜலம் நதியில ஸ்நானம் பண்ணி சரீரத்தை சுத்தமா வச்சுக்கணும் ஓடுற நதியில. அதே போலயே மிருத்துன மண்ணால தேய்ச்சுண்டு இந்த சரீரம் பார்த்திவம். பார்த்திவ சரீரத்தை பார்த்திவத்தினால்தான் சுத்தி. அதனால ஆதம் கரைக்கும் மண்ணால உடம்பெல்லாம் தேய்ச்சுண்டு நல்லா ஸ்நானம் பண்ணி குளிச்சு விட்டு வரணும். இந்த சோப் போட்டுக்கணும் அது போட்டுக்கணும் இதெல்லாம் ஆதுரிக்கமா வந்ததே தவிர சாஸ்திரம் ஒத்துக்கல. சாஸ்திரம் ஒத்துக்காத பண்ண என்ன சார் பண்ணலாமா இல்லாரு இப்ப பண்ணிட்டு தான் இருக்கு. ஆனா சாஸ்திரம் என்ன சொல்ற மிருஜலகிரதம் ஆதாம் கடத்துல இருக்க கொடுக்கிறான் இந்த மணல் இருக்கு அதை வச்சு உடம்ப தேய்ச்சிக்கணும் அப்படிங்கிறது. சார் இந்த மிருத்தினாலையும் ஜலத்தினாலையும் பண்ணக்கூடியதான சரீரத்துக்கு வெளியில இருக்கக்கூடியதான தோரை சுத்தமா வச்சுக்கிறது பார்த்தாலா இதுதான் ஒரு சுத்தம். ஆனா அவுபார் இது நிஜமான சுத்தம்னு பார்த்தா அது ரொம்ப குறைச்சு. ஏன்னா ஊர இருக்கக்கூடியதான எல்லா மலத்துக்கும் காரணம் இவன்தான். ஆகையால் விவகாரம் என்ன இவன் எப்படி சுத்தம்னு சொல்லலாம் வெளியில ஸ்நானம் பண்ணி வச்சனால சுத்தமாயிட்டுமா. ஆனா பாக்கிய சுத்தம் தான் இப்ப சொல்லப்பட்டது. இன்னொரு சுத்தம் இருக்கு அது ரொம்ப முக்கியமானது. அது என்னது அந்த சுத்தம் சரீரத்துக்குள்ள அவன் சுத்தமா இருக்கணும். இதுதான் ஆபியந்தரம் உள்ளூர சுத்தம். எப்படி மனோபுத்தியோகோ நைர்மல்யம் மனசு புத்தி இவைகள்லாம் நிர்மலமா இருக்கணும் சார். அதுல மாலின்யம் இல்லாம இருக்கணும். அது எப்படி மாயா ராகாது காதுஷ்யாபாவ சுது வஞ்சனை இவெல்லாம் இல்லாம இருக்கணும். அப்ப ராகாதி ராகத்வேஷாதிகள் விருப்பு வெறுப்புகள் இவைகள்லாம் இல்லாம இருக்கணும். இப்போ மனுஷனுக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா இவன் அர்த்த பிரயோகங்களை பண்ணிட்டு இருக்கான். அர்த்த பிரயோகம்னா பிசினஸ் ஆக்டிவிட்டி பணம் வரணும் அது போகணும் இது போகணும். இந்த இடத்துல மாயா பொய் இவைகள்லாம் இல்லாம இருக்கணும். அதே விஷயமாகவே அவன் மற்றவர்கள் விருப்பு வெறுப்புகளும் இல்லாம நல்ல காரியத்துல இறங்கின்றிருக்கணும். அதனால்தான் இது வைத்தியனுக்கு சொல்லியிருக்க. இப்படி மிருஜலகிருதம் பாக்கியம் ஆபியந்தரஞ்ச மனோபுத்தியோகோ நைர்மல்யம் மாயா ராகாதி காலுஷ்ய அபாவ இவம் திவிஷம் சௌச்சம். இப்படி சௌச்சம்ங்கிற வரைக்கும் சொல்லிவிட்டேன். அத்ரோஹா கீழே சொன்னது அக்ரோதா இங்க சொல்றது அத்ரோஹா. துரோகம் இல்லாம இருக்கணும். அத்ரோகா பரதிசாம்சாபாவ அஹிம்சனம். அந்த அஹிம்சான்னு சொன்னார் பாருங்க அதே மாதிரியே இன்னொருத்தனை கொல்லப்படாது இன்னொருத்தனுக்கு அபகாரம் பண்ணாமல் இருக்கணும். முதல்ல சொன்னதான ஒரு அஹிம்சா சத்தியம் அக்ரோத. அங்க இருக்கிற அஹிம்சையானது சரீரத்தினாலேயோ வாக்கினாலேயோ மனசினாலேயோ யாருக்கும் ஒரு சிங்கும் நினைக்காம இருக்கக்கூடியதான உயர்ந்ததான ஒரு அஹிம்சை அங்கே சொன்னேன். இங்க அஹிம்சா அத்ரோகம் என்ன அர்த்தம் இன்னொருத்தருக்கு அபகாரம் பண்ணப்படாது. ஏன்னா பிசினஸ் ஆக்டிவிட்டிஸ்ல இது சாதாரணமாக வரக்கூடியதான விவகாரம். ஆகையால் அர்த்த சம்யோகத்தினால இது வராம இருக்கணும் என்பதற்காக விசேஷமாக இங்க சொல்லிட்டு இருக்கார். இன்னொருத்தருக்கா அந்துமிச்சா திதாம்சா அனான்னா கொல்றதுன்னு மட்டும் அர்த்தம் இல்ல. அனான்னா அபகாரம் பண்றதுன்னு அர்த்தம். துன்புறுத்துறதுங்கிறது அர்த்தம். அனாங்கிறது கொல்றதுங்கிற அர்த்தம் வரைக்கும் எடுத்துட்டு போயிட்டோம் நம்ம. ஆனா பிராணத்தியாகன்னு சொல்லல. அனான்னா துன்புறுத்துறதுங்கிறது அர்த்தம். அதனால ஜிகாம்சான்னா துரோகம் இல்லாம யாருக்கும் கெடுதல் பண்ணாமல் இருக்கணும் அப்படி. இந்த பிராணனை வியோகம் பண்றதுன்னு இருக்க அது சாதாரணமாக யாரும் பண்ணக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்றது. எந்த அளவுக்கு இருக்குன்னா அந்த பிராணம் பகவான் கொடுத்ததான வரம். அது பிராரத்த கர்மாவனால தானா போகணுமே தவிர வேற விதமா பண்ணப்படாது. அதுல அபிப்பிராயங்கள்லாம் இருக்கு. அவன் என்னை கொல்ல வந்தான் சார் நான் கொண்டுட்டேன்னு அஞ்சு பேரை கொண்டுட்டான் அது அது ரைட்டா தப்பா எல்லாம் நம்ம யோக வேண்டாம். ஆனா சாஸ்திரம் என்ன சொல்றது இந்த பிராணங்கிறது அவனுடைய பிராரத கர்மாவனால பகவான் கொடுக்கப்பட்டது. நீங்க மட்டும் இதை பண்றதுக்கு சான்ஸ் இல்லைன்னு சொல்றது. அதனால இங்க அனாங்கிற பதத்துக்கு அப்படி இல்லை. ராஜாவுக்கு மட்டும் அந்த பவர் உண்டு. ஏன்னா அவன் விசாரிச்சு அப்புறம் பண்ணணும்.
ராஜா கூட எப்ப சொல்றதுக்கு ஆர்டர் கொடுக்கணும், விசாரித்த பிறகு பண்ணணும், முன்னாலேயே பண்ணப்படாதுங்கிற அது இருக்கட்டும். நம்ம கீதையில அது உபயோகம் இல்ல. ஏன் சொல்றதுன்னா அத்ரோகா பரதிகாம்சா பாவா அகிம்சனம். இது வரைக்கும் அதுக்கப்புறம் நாதி மானிதா அத்தியர்த்தம்மானஹா அதிமானஹா, தன்னை வசத்தியா நினைச்சுக்கிறதுங்கிறது தப்பு. சயஸ்தே சா அதிமானி, தன்னை பத்தி ஓஹோன்னு சொல்லிக்கிறான் பார்த்தாளா, ஓஹோன்னு கருதுறானே, நான் அதை பண்ணினேன் இது பண்ணினேன், என்னால இந்த மலையே திருப்பி வைக்க முடியும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கான் மனுஷாலாம். அது கூடாது. தத் பவா அதிமானிகா தத பாவா நாதிமானிகா, ஆத்மனஹா பூஜ்யதா அதிசய பாவனா பாவா. எல்லாரும் எனக்கு பூஜை பண்ணணும் சார், நான் எல்லாரோட வசத்தின்னு நினைக்கிறேன் பார்த்தால, இந்த குணம் இருக்கப்படாது. அது முதல்ல கொஞ்ச நாள் பூஜை பண்ணிட்டு அப்புறம் அவளை நம்ம கவனிக்கலன்னு அவளுக்கு ரொம்ப கோபம் வரும். ஒருத்தருக்கு தினந்தோறும் குட் மார்னிங் சார் சொல்லி பழகிட்டேன், ஒரு நாளைக்கு சொல்லலைன்னா உங்க மேல அவ்வளவு கோபம் வரும். அவனுக்கு என்ன விவகாரம் இப்ப, ஏதோ அவனுக்கு இஷ்டம் இல்ல சொல்லல, சொன்னா மட்டும் நான் கொம்ப வளர்த்துக்கோ உங்களுக்கு அப்படின்னு எண்ணம் வரும். ஆனா அது வரதில்லை லோகத்துல. எல்லாரும் நான் வசத்தின்னு தன்னை யாரும் வசத்தியா நினைக்கணும்னு தனக்கு பூஜை மரியாதை பண்ணணும்னு நினைக்கிறான், அது கூடாது. சாதாரணமா தானே நம்ம இருக்கோம், ஏதோ சொன்னா சரி அவ்வளவுதான், இல்லைன்னா அதை பத்தி நீங்க நினைக்கப்படாது. என்ன எந்த கௌரவம் உங்களுக்கு கொடுத்தாலும் அந்த கௌரவம் உங்களுக்கு சேர்ந்ததில்ல, உங்களுக்குள்ள பரமாத்மாவுக்கு சேர்ந்ததுங்கிற எண்ணம் இருக்கணும், அப்ப சரியா போயிடும். கௌரவம் கொடுக்கலங்கிற காலத்துல உங்களுக்கு துன்பம் வராம இருக்கிறதுக்கு வழி என்ன? கௌரவம் வர காலத்துல இந்த கௌரவம் நிஜமாக எனக்கு சேர்ந்ததில்ல, பரமாத்மாவுக்கு சேர்ந்ததுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்துட்டே இருந்தா போறோம். அதனால நாதிமானிகா இவைகள்லாம் பவந்தி அபயாதீனி ஏததந்தானி, அபயம் சத்வசம் சுத்தி ஞானயோக வியவஸ்திதி ஞானந்தமஸ்த யக்ஞச்ச ஸ்வாத்யாயஸ்தப ஆர்ஜவம் அஹிம்சா சத்யம க்ரோத தியாகஸ்தந்திர பைசுனம் ஜயா பூதேஷு இந்து அப்படின்னு வரிசையா இது வரைக்கும் சொன்னேன். இவைகள்லாம் அபயாதீனி, இவெல்லாம் என்ன அடுத்து அபயாதீனி ஏததந்தானி சம்பதம் அபிஜாதஸ்ய, உயர்ந்ததான சம்பத்தை அடைந்தவருக்கு. கிம்விதாம் சம்பத்து, இப்படிப்பட்டதான ஒரு சம்பத்து, தெய்வீம் தேவானாம் சம்பதம் அபிலட்சிய, தெய்வீ சம்பத்து தேவதைகளுடைய சம்பத்தை நோக்கி. ஜாதஸ்ய தெய்வ விபூத்தி அரஹஸ்ய, இந்த குணங்கள்லாம் இருக்கமையானால் உங்களுக்கு தெய்வ விபூதி வந்துடும், தேவதைகளுக்கு எந்த மகிமை உண்டோ அந்த மகிமையும் உங்களுக்கு வரும். எப்பொழுது இந்த சம்பதங்களை நாம வச்சுட்டோமையானால், குணங்களை நாம வச்சுட்டோமையானால், சம்பதம் அபிலட்ச ஜாதஸ்ய தெய்வ விபூதி அரகசிய, அதுக்கு என்ன என்ன அர்த்தம் பண்றார், பாவி கல்யாண லட்சணத்திய, வாழ்க்கையில நல்லது நடக்க போறதுங்கிறப்ப இந்த குணங்கள் வரும். அதனால குணங்களை நம்ம வர வச்சுக்கணும். இந்த குணங்கள் வந்தா மேல நல்லது வரப்போறதுன்னு அர்த்தமா, இந்த குணங்கள் எப்ப வருதோ மனுஷனுக்கு ஆட்டோமேட்டிக்கா நல்லது வரும். அப்படி பாவி கல்யாண லட்சணத்த ஹே பாரதா அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை, தேஜமா திருதி சௌச்சம் அத்ரோஹோ நாதிமானிகா பவந்தி சம்பதம் தெய்வீ அபிஜாதஸ்ய பாரதா அப்படின்னு. இந்த குணங்கள் எல்லாருக்கும் எல்லாம் சாதாரணமாக இருந்த போதிலும், கீழே சொன்னதான ரெண்டு ஸ்லோகங்களை சொல்லக்கூடியதான குணங்கள் அந்தனருக்கும், இந்த ஸ்லோகத்துல தெய்வீ தேஜா க்ஷமா திருதிங்கிறது க்ஷத்ரியாளுக்கும், சௌஜம் அத்ரோஹாங்கிறது வைசியாளுக்கும், நாதிமானிதாங்கிறது இதராளுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்க மற்றொரு சரஸ்து வியாக்கியானத்துல அதை வச்சுதான் சொன்ன பாஷ்யத்துல இல்லையே சார். எங்க இருக்கு எல்லா குணங்கள், எல்லா குணங்களும் எல்லாருக்கும் வேண்டியதுதான் அப்படிங்கறத பாஷ்யத்துல சொல்லியிருக்கு. ஆனா மசூர் சாஸ்திரி இப்படி பிரிச்சிருக்கார், பிரிச்சதுக்கு காரணங்கள் வேற அவர் சொல்லியிருக்கார். அதனால அந்தந்த விவகாரத்துல இது அதிகமா வேணுங்கிறதுக்காக எல்லா குணங்களும் எல்லாருக்கும் வேண்டியதுதான், அதுல சந்தேகம் இல்லை. ஆனா அவளுக்கு இந்த குணங்கள் பத்திரமா நிச்சயமா வேணுங்கிற அபிப்பிராயத்துல அவர் பிரிச்சிருக்க. அதுக்காக இன்னைக்கு அவளுக்குலாம் அதிமானத்து இருக்கு சொல்லி இருக்காரு சொன்னேன் மசூர் சேவியா கிராமத்துல விசேஷமா இருக்கு.